வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக கேட்டு வருகிற உங்களை வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக நாம் 2 கொரிந்தியர் 4:14 வரை சிந்தித்தோம். 14 கர்த்தருடைய ஊழியத்திலே பவுலப்போஸ்தலன் கடந்து வந்த நெருக்கங்களையும் பாடுகளையும் குறித்து சொன்னார். எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தாலும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படுகிறதில்லை, தள்ளப்பட்டாலும் மடிந்து போகிறதில்லை என்றார். இயேசுவின் நிமித்தமாக எப்பொழுதும் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்படி நாங்கள் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருப்பது உங்களிடத்திலே பலன் செய்கிறதா இருக்கிறது என்றும் கூறினார். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை எழுப்பினவர் எங்களையும் எழுப்பி தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் என்ற விசுவாச அறிக்கை செய்தார். 2 கொரிந்தியர் 4:15-16 தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இது மிக அற்புதமான ஒரு வாக்கியம். நமக்கு வயது ஆக ஆக சரீரத்தை பொறுத்த மட்டிலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். என்றாலும் கிறிஸ்துவை குறித்த அறிவிலேயும் அவருடைய கிருபையிலேயும் வளர்கிறவர்களாயிருக்கிறோம். பலர் நாம் வயது முதிர்ந்த நிலைமையிலே சிந்திக்கிறது என்ன, இப்பொழுது எனக்கு தேவனை குறித்து இருக்கிற அறிவானது என்னுடைய 30வது வயதிலே அல்லது 35வது வயதிலே இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்று யோசிக்கிறோம் இல்லையா? வயது சென்ற நமது சரீரமானது கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்திற்கு நேராய் செல்கிறது. அதே வேளையிலே உள்ளான மனிதனானவன் மேலும் மேலும் புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறான். சரீரத்தின் பலன் குறைந்து கொண்டே சென்றாலும் ஆவிக்குரிய பலன் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இள வயதிலே எத்தனையோ முறை தவறுகிறோம். இப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்ந்தவர்களாக விவேகத்தோடும் ஞானத்தோடும் எச்சரிக்கையாயிருக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:17-18 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவும் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். மீண்டுமாக எதிர்மறையான காரியங்களை குறித்து சொல்கிறார். இந்த உலகத்திலே இப்பொழுது நாம் அநேக உபத்திரவங்களை அனுபவிக்கிறோம். அது நீண்ட காலமாக இருப்பது போல தெரிகிறது. அது கடினமானதாக இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வரப்போகிற மகிமையோடு அதை ஒப்பிட்டு அளவிடும் பொழுது அது அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான காரியமாயிருக்கிறது. மாலை வேளையிலே இருள் சூழ்கிறதாக இருந்தாலும் காலையிலே வரப்போகிற வெளிச்சத்தை எண்ணி பார்க்கிறோம். சங்கீதம் 90:9 சொல்லும்பொழுது ஒரு கதையைப் போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் என்கிறார். அதே சங்கீதம் 4:1 பார்க்கும்பொழுது 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போல ராச்சாமம் போல இருக்கிறது என்கிறார். பவுலப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 4:17 சொல்லும்பொழுது அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான காரியம் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அந்த உபத்திரவமானது நித்திய கன மகிமைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறதாயிருக்கிறது. எனவே காணப்படுகிறவர்களிலே நம்முடைய கவனத்தை கூர்ந்து செலுத்திக் கொண்டு இருக்காமல் நித்தியமானதும் காணப்படாதவர்களிலேயும் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். இன்றைக்கு நாம் இருக்கிற கிராமங்களும் பட்டணங்களும் நமக்கு சிறப்பானதாக தெரிந்தாலும் வரப்போகிற மகிமை நிறைந்த தேவனுடைய கரம் உருவாக்கிய ஒரு ஸ்தலத்தை நம்முடைய உள்ளம் வாஞ்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அநித்தியமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா, அல்லது காணப்படாத நித்தியமான காரியங்களுக்காக இந்த உலகத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கும் உபத்திரவம் லேசானது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? 2 கொரிந்தியர் 5 கவனிப்போம். கர்த்தருக்காக ஊழியத்திற்காக இரத்த சாட்சியாக மறிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆறுதல் எவ்வாறு கிடைக்கிறது என்பதை இந்த அதிகாரத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆறுதலை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். 3வது அதிகாரத்திலே மகிமை நிறைந்த கர்த்தருடைய ஊழியத்திலே நமக்கு கிடைக்கிற ஆறுதல் என்று சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் அறிவிக்கும் கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தப்பட்டவராக, வெளிப்படையாக, தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒருவராய் இருக்கிறார். 4வது அதிகாரத்திலே கிறிஸ்துவுக்காக பாடுபடும் பொழுது நமக்கு கிடைக்கிற தேவனுடைய ஆறுதலை குறித்து சிந்தித்தோம். இப்பொழுது தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாகவும் மறிக்கும் சூழ்நிலையிலேயும் கர்த்தருடைய ஆறுதல் எவ்வளவாய் இருக்கிறது என்பதை குறித்து பார்க்கப் போகிறோம். 2 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இங்கே பவுல் சொல்கிற முக்கியமான காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். நாம் எதிர்பார்க்கிறோம் என்றோ, நாம் நம்புகிறோம் என்றோ, விசுவாசிக்கிறோம் என்றோ சொல்லவில்லை. நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் என்ற திட்டவட்டமான நம்பிக்கையோடு கூறுகிறார். இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, அதாவது நம்முடைய சரீரம் அழிந்து போனாலும் தேவன் நமக்காக கட்டி வைத்திருக்கிற கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு உண்டு. எப்படி அவர் அதை அறிந்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரே பவுலப்போஸ்தலனுக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இங்கே கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தையும் பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தையும் ஒரே வார்த்தையாகும். அந்த கூடாரமானது உறுதியான ஒன்றல்ல, காலத்தினாலே அழிந்து போகக்கூடிய ஒன்றே. ஒரு உள்ளான மனிதனும் ஒரு வெளியான மனிதனும் உண்டு. இதை குறித்து கடந்த அதிகாரத்தில் அவர் பேசினார். வெளியரங்கமாக வெளிப்படையாக பார்க்கிற மனிதன் அழிகிறான், ஆனால் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறான். அநேகர் இந்த சத்தியத்தை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்கிற ஒரு மனிதர் வேத புத்தகத்திலே முரண்பாடான பல காரியங்கள் இருக்கிறது என்று எழுதியிருந்தார். ஒருவர் மரிக்கும் பொழுது அவர் தேவனோடு இருக்கும்படியாக கடந்து சென்று விட்டார் என்று சொல்கிறீர்கள். அதே நேரத்திலே சரீரத்தை குறித்து சொல்லும் பொழுது அந்த சரீரம் பின்னால் ஒரு காலத்தில்தான் உயிரோடு எழுப்பப்பட போகிறது, இந்த பூமியிலேதான் அவர் உயிரோடு எழுப்பப்பட போகிறார் என்றும் சொல்லுகிறீர்களே, இது ஒன்றுக்கொண்டு எதிர்மறையானதல்லவா என்று கேட்டார். பிரியமானவர்களே, இந்த சகோதரன் ஒரு முக்கியமான கருத்தை கவனிக்க தவறிவிட்டார். சரீரமானது கல்லறையிலே வைக்கப்படுகிறது. அந்த உண்மையான ஆத்மா ஒரு விசுவாசியாக இருக்கும் என்றால் கிறிஸ்துவனிடத்திலே செல்கிறது. இப்பொழுது நாம் காணக்கூடியதாயிருக்கும் சரீரம் நித்தியமானதல்ல. நான் பல இடங்களிலே கூட்டங்களுக்காக கடந்து வரும்பொழுது வானொலியிலே என்னுடைய சத்தத்தை கேட்கிற சிலர் என்னை பார்க்கும்படியாக மட்டும் வருவார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் என்னை பார்க்கவில்லை. என்னுடைய இந்த பழைய சரீரத்தை தான் அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த பழைய கூடாரத்தை தான் அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த பழைய கூடாரமானது நாளாக ஆக பலவீனமாகி இந்த உலகத்திலேயே அது அழிந்து போகப் போகிறது. வயதான நிலைமையை குறித்து பிரசங்கி சொல்லும்பொழுது பிரசங்கியின் புத்தகம் 12:3-4 இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். வாசிக்கிறேன், பிரசங்கி 12:3-4. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனிப்போய் இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும் இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீதவாத்திய கன்னிகைகளெல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும். வீட்டு காவலாளர்கள் தள்ளாடி என்று சொல்லும்பொழுது வயதாகும்போது முழங்கால்கள் நடுங்க ஆரம்பிக்கிறதை சொல்கிறது. பலசாலிகள் என்று சொல்லப்படுவது நம்முடைய தோள்கள், அது கூன் விழ ஆரம்பிக்கிறது. பலகணி வழியாக பார்க்கிறவர்கள் என்று சொல்லும்பொழுது கண்களை குறிப்பிடுகிறது. வயதாக ஆக பெரிய கண்ணாடி நமக்கு வேண்டியதாயிருக்கிறது. இயந்திர சத்தம் தாழ்ந்ததினாலே என்று சொல்லும்பொழுது காதுகள் கேட்கும் திறனை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறது. இந்த வயது முதிர்ந்த நிலைமை எல்லாமே வெளிப்பிரகாரமான மனிதநிலை உண்டாகிறது. வெளியே காணக்கூடிய காரியம் எல்லாம் அநித்தியமானவைகள். மேலும் உள்ளான மனிதன் உண்டு, அதுதான் ஆவிக்குரிய மனிதன். அதை நாம் புரிந்து கொள்வது கடினமான ஒன்றுதான். தேவனுக்கு ஆள்தத்துவம் உண்டு, ஆனால் அவருக்கு நம்மை போல சரீரம் இல்லை. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு சமாரிய பெண்ணிடத்திலே கூறினார். சிலர் வயது சென்றவர்களாவது தங்களுக்கு பிரியமில்லை என்று சொல்வார்கள். இன்னும் சிலர் வயதாக ஆக தங்களுக்கு விருப்பமான பல காரியங்களை செய்ய முடிகிறதே என்று மகிழ்ச்சியும் அடைகிறார்கள். பிரியமானவர்களே, கடந்து செல்லும் ஒவ்வொரு ஆண்டு காலமும் நம்மை தேவனுக்கு மிக அருகிலே கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. சீக்கிரமாக நாம் அவரை காணப்போகிறோம். நாம் அவரை நேருக்கு நேர் பார்த்து ஆண்டவரே நானுமை நேசிக்கிறேன் என்று கூறப்போகிறோம். நாம் அவரோடு வாழும்படியாக நமக்கு ஜீவனை கொடுத்த இயேசுவை நாம் சந்திக்கப் போகிறோம். இந்த எதிர்பார்ப்புகள் நமக்குள்ளே மகிழ்ச்சியை கொண்டு வருகின்றன. வயது செல்ல செல்ல ஆண்டவருக்குள்ளே வளர வளர உலகம், மாமிசம், பிசாசினாலே உண்டாகிற போராட்டங்கள் குறைந்து கொண்டே செல்கின்றன. இனி இந்த மனிதனை ஒன்றும் செய்ய முடியாது, இனி இவளை ஒன்றும் செய்ய முடியாது என்று கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசானவன் எண்ணுகிறான். இந்த பூமிக்குரிய கூடாரம் பழையதாகிக் கொண்டே இருக்கிறது. வயது முதிர்ந்த ஒரு தலைவரை பார்த்து, ஐயா, இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, நான் வசிக்கிற இந்த வீடானது பழமையாய் போய்க் கொண்டிருக்கிறது, பலவீனமாய் கொண்டிருக்கிறது, முடியெல்லாம் உதிர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, அஸ்திவாரமே அசைக்கப்படுவது போல இருக்கிறது, ஆனால் நான் நன்றாக இருக்கிறேன் என்று கூறினாராம். பிரியமானவர்களே, நமக்கு பரலோகத்திலே நித்தியமான ஒரு வீடு உண்டு. அங்கே இயற்கையான சரீரம் அழிஞ்சு போய்விடும், ஆனால் ஆவிக்குரிய சரீரம் உயிர்த்தெழும்பும். தேவன் நமக்கு புதிய ஒரு சரீரத்தை கொடுக்கப் போகிறார். 2 கொரிந்தியர் 5:2. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம். கவனித்தீர்களா? இந்த கூடாரத்திலே நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தவிப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. ஒரு காலத்திலே நாம் படிக்கட்டுகளிலே ஏறும்பொழுதோ இறங்கும்பொழுதோ முழு பலத்தோடு வேறு எதையும் குறித்து சிந்திக்காமல் ஏறினோம் இறங்கினோம். ஆனால் வயது செல்ல செல்ல ஏறுவது இறங்குவது நமக்கு தவிப்பை உண்டு பண்ணுகிறது. என்றாலும் உள்ளான மனிதன் பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள வாஞ்சி உள்ளவனாக தவிக்கிறவனாக இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:3. தரித்துக் கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு வசனம். சீக்கிரமாக வரக்கூடிய ஒரு காலத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடையவர்களை நடுவானத்திலே அழைத்துக் கொள்ளப் போகிறார். நாம் அவருக்கு முன்பாக நிற்கப் போகிறோம். அது நமக்கு எப்படி இருக்கும்? நாம் அவருடைய நீதியின் வஸ்திரத்தை உடுத்தினவர்களாக நிற்போம். உடை இல்லாதவர்களாக நாம் நிற்கப் போகிறதில்லை. நாம் உயிரோடு எழுப்பப்படும் பொழுது எல்லாரும் அவருடைய நீதியின் வஸ்திரத்தை தரித்தவர்களாக இருக்கப் போவதில்லை. ரோமர் 4:25 பாருங்கள். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அதுதான் நம்முடைய நீதியாயும் இருக்கிறது. ஆனால் சிலர் இந்த அவருடைய நீதியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து விட்டார்கள். எனவேதான் நீதிமான்களின் உயிர்த்தெழுதலும் மற்றவர்களின் உயிர்த்தெழுதலும் வெவ்வேறாக இருக்கிறது. இதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் அப்போஸ்தலர் 24:15 சொல்லியிருக்கிறார். வாசிக்கிறேன், அப்போஸ்தலர் 24:15. நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதே காரியத்தை தான் இயேசு கிறிஸ்துவும் தனது சீஷர்களிடத்திலே கூறியிருக்கிறார். பாருங்கள், யோவான் 5:29. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, ஒரு நாள் நீங்கள் அவருடைய பிரசன்னத்திலே நிற்கப் போகிறீர்கள். கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை தரித்தவர்களாக நிற்கப் போகிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக, உங்கள் மீட்பராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த இடத்திலே மற்றொரு காரியத்தையும் சற்றே சிந்திக்க வேண்டும். வேத புத்தகம் ஒரே ஒரு நியாய தீர்ப்பை குறித்து மட்டும் பேசவில்லை, பல நியாய தீர்ப்புகளை குறித்து கூறுகிறது. முதலாவதாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அனுபவித்த ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பை எனக்காகவும் உங்களுக்காகவும் இயேசு சந்தித்தார். எனவேதான் யோவான் 5:24 இயேசு சொல்லும் பொழுது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இரண்டாவதாக மற்றொரு நியாய தீர்ப்பு உண்டு. அது நம்மை நாமே நியாயம் தீர்ப்பது. இதை குறித்து 1 கொரிந்தியர் 11:31 இவ்விதமாய் வாசிக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். மூன்றாவதாக ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே அவன் சிட்சிக்கப்படும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் பாவம் செய்யும் பொழுது அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். எபிரேயர் 12:6 பாருங்கள். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நான்காவதாக ஒரு விசுவாசியினுடைய கிரியைகள் எல்லாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறது. அதை குறித்து இந்த அதிகாரத்திலே பின்னாலே நாம் தொடர்ந்து சிந்திப்போம். ஐந்தாவதாக இஸ்ரவேல் தேசமானது நியாயம் தீர்க்கப்பட போகிறது. ஆறாவதாக தேவனை அறியாத தேசத்து மக்கள் நியாயம் தீர்க்கப்பட போகிறார்கள். ஏழாவதாக விழுந்து போன தூதர்கள் நியாயம் தீர்க்கப்பட போகிறார்கள். எட்டாவதாக வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத எல்லாரும் இந்த நியாயாசனத்திற்கு முன்பதாக கொண்டுவரப்பட போகிறார்கள். அவர்கள் நீதியின் வஸ்திரம் இல்லாமல் நிற்கப் போகிறார்கள். அவர்கள் அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கப்படுவார்கள். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 4 வசனம், இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த கூடாரத்திலிருந்து பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறேனே, எப்பொழுது நித்திய வீட்டிற்குள்ளே கடந்து செல்வேன் என்று தவிக்கிறது ஒரு ஆவிக்குரிய தவிப்புதான். இந்த உலகத்திலே நாம் உண்மையாகவே பாரம் சுமந்து தவிக்கிறோம். எனவேதான் இந்த சரீரத்திலே நாம் தவிக்கிறோம். நாம் நீதியின் வஸ்திரம் தரித்திராததினாலே நாம் தவிக்கிறதில்லை. கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தினாலே நாம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர் நம்முடைய இரட்சகராயிருக்கிறார், அவரே நம்முடைய நித்திய நம்பிக்கையாக இருக்கிறார். என்றாலும் இந்த கூடாரத்தை விட்டு நித்திய கூடாரத்திற்குள்ளே நாம் கடந்து செல்ல வாஞ்சிக்கிறவர்களாக தவிக்கிறவர்களாயிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 5 வசனம், இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆவி என்னும் அச்சாரத்தை தேவன் கொடுத்திருப்பதின் பொருள் இன்னும் அதிகமாக பின்னாலே வருகிறது என்பதை குறிக்கிறது. நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலே, பலவீனமான சரீரத்தின் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரே அச்சாரமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை வாங்கியிருக்கிறார். இப்பொழுது விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒரு அட்வான்ஸ் போல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வரும் நாட்கள் ஒன்றிலே இந்த பழைய வீட்டை விட்டு நாம் கடந்து சென்று நடுவானிலே கர்த்தரை சந்திப்போம். இது எத்தனை அற்புதமான ஒரு சம்பவம் இல்லையா? 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 6-7 வசனங்களை பாருங்கள், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். இந்த தேகத்திலே நாம் குடியிருக்கிறோம், நம்முடைய சரீரத்தை நாம் விரும்புகிறோம். சிறு வயதிலே நாம் கீழே விழுந்ததினாலே பட்ட காயத்தினாலே ஏற்பட்ட தழும்பு எத்தனையோ வருடங்களாக நம்மோடு கூட இருக்கிறது. இந்த சரீரத்திலே இருக்கும்பொழுது நாம் ஓரளவு தைரியமாகவே இருக்கிறோம். இருந்தாலும் இந்த சரீரத்திலே நாம் குடியிருக்கிற காலம் மட்டும் கர்த்தரிடத்திலே குடியிராதவர்களாயிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:6 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று வாசிக்கிறோம். இந்த சரீரத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் பொழுது தேவனோடு கூட நாம் இருப்போம் என்று எப்படி பவுலப்போஸ்தலன் திட்டவட்டமாக சொல்கிறார்? ஆம், தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். கர்த்தரை அவருடைய வார்த்தையின்படி ஏற்றுக்கொள்கிறோம். அவரை நாம் பூரணமாக நம்புகிறோம். இந்த உலகத்திலே மனிதர்களுடைய வார்த்தையை நம்புவதை விட கர்த்தருடைய வார்த்தையை நம்பி பற்றி கொண்டிருப்பது மிகச் சிறந்தது, மிக உன்னதமானது. விசுவாசம் என்பது தேவனை அவர் சொல்லுகிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்வது. இந்த சரீரத்திலே இருக்கும் காலத்திலே நாம் கர்த்தரிடத்திலே குடியிருக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் இந்த கூடாரத்தை விட்டு எண்டெண்டைக்கும் கர்த்தரோடு வாழும்படியாக கடந்து செல்லப் போகிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த உன்னதமான சத்தியத்தை கர்த்தர் தம்முடைய வேத வசனத்திலே மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து அவர் எனக்காகவும் பாடுபட்டார் என்பதை விசுவாசித்து அவரை என்னுடைய இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய நீதியினாலே நான் தரிப்பிக்கப்படுகிறேன். அவருடைய நீதியாகிய வஸ்திரத்தை தரித்துக் கொண்டவர்கள்தான் நடுவானத்திலே அவரை சந்திக்கும்படியாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவை நாம் புறக்கணிப்போம் என்றால் இறுதியான வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலேதான் நம்முடைய செய்கைகளுக்கு தக்க பலனை அடையும்படியாக நாம் எழுந்திருப்போம் என்பதை மறந்து போகக்கூடாது. எனவே இந்த நிலை இல்லாத கூடாரத்திலே நாம் தங்கியிருக்கிற காலத்திலே நித்திய நித்தியமாக வாழ்கிற தேவன் செய்த திட்டத்தின்படி நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா? அப்படி என்றால் ஒரு நாள் இந்த கூடாரத்தை விட்டு இந்த சரீரத்தை விட்டு நாம் கடந்து சென்றாலும் என்றென்றும் நாம் அவரோடு வாழ்வோம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தந்து நித்திய நித்தியமாக அவர்களை காத்துக் கொள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் எங்களுக்கு நினைவுபடுத்தின உடைய சத்தியங்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை நாங்களே நிதானித்து அறிந்தால் உம்முடைய நியாய தீர்ப்புகளை நாங்கள் கடந்து வர வேண்டியதில்லை ஐயா. அன்படினாலே இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தங்களையே நியாயம் தீர்த்து தங்களையே நிதானித்து அறிந்து உமக்கு பிரியமாய் வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். எங்களுடைய இடத்திலே நீர் மறித்ததினாலே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற மேலான ஒரு வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சரீரம் பலவீனத்தின் மேலே பலவீனம் அடைந்தாலும் எங்களுடைய ஆத்மா மேலும் மேலும் பலன் பெற்று வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த கூடாரத்தை விட்டு கடந்து சென்றாலும் நித்தியமாக வாழ எங்களை ஆயத்தப்படுத்தி காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனவே இந்த காலத்திலே நாங்கள் அனுபவிக்கிற பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே அதிசீக்கிரமாய் கடந்து போகிற லேசான காரியமாக நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு துணை செய்யும். எங்களுக்கு நீர் அச்சாரமாய் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மேலும் எங்களுக்கு கொடுக்க போகிற மிக அதிகமான ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணான மனிதர்க்கு மண்ணாவை தருவது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மண்ணாவை தருவது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். கூழாங்கலாலே எழுந்தது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரிப்பணம் பெறுவதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரிப்பணம் பெறுவதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். கற்பாறை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரை கனிரசமாக்குவது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். கற்சாடி நீரை கனிரசமாக்குவது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 147:14. சங்கீதம் 147:14.